سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه بسم الله الرحمن الرحيم قاف والقرآن المجيد إلا بحل بحل تيوم அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என கூறி இந்த ஜும்மா பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். அல் குர்ஆனில் ஒரு இடத்தில் அல்லாஹ் பின்வருமாறு கூறுகின்றான், இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா அஷர் யௌம ஹலக ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமி படைத்த அந்த நாளில் இருந்து வருடத்தின் மாதங்கள் அல்லாஹ்விடத்தில் பனிரெண்டாகும். அந்த பனிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் இருக்கின்றன, அவைகள் கண்ணியத்துக்குரிய மாதங்கள். துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். இந்த நாலு மாதங்களையும் அல்லாஹ் அல் குர்ஆனில் ஹுரும் என்று கூறுகின்றான். ஹுரும் என்று சொன்னால் கண்ணியம், மகத்துவமிக்கது என்ற ஒரு பொருள். இன்னொன்று இருக்கிறது கருத்து, இது ஹராம் என்ற சொல்லிலிருந்து வந்தது, தடுக்கப்பட்டவைகள். அப்ப இந்த நான்கு மாதங்களுக்கு கண்ணியம் இருக்கிறது, மகத்துவம் இருக்கிறது. இந்த நான்கு மாதங்களும் தடுக்கப்பட்ட மாதங்களாகும். அது என்ன கண்ணியத்துக்குரிய மாதம், மகத்துவத்துக்குரியது, தடுக்கப்பட்டது என்றால், இந்த மாதத்திற்கு இந்த நான்கு மாதங்களை நாங்கள் எப்படி கண்ணியப்படுத்துவது என்று சொன்னால், இதனுடைய விளக்கங்கள் குர்ஆன் ஹதீஸிலே காணப்படுகின்றன. மனிதன் எப்போதும் பலவீனமானவன், தவறு செய்யக்கூடியவன். தெளிவாக ஒரு விடயம் மார்க்கத்தில் கூடாது என்று தெரிந்ததற்கு பிறகும் கூட சில நேரத்தில் ஷைத்தானுடைய தூண்டுதலினால் பாவத்தை செய்து விடுவான். சில நேரங்களில் தெரியாமல் பாவங்களை செய்து விடுவான். இது மனித இயல்பு. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு பினி ஆதம் ஹத்தா. ஆதமுடைய இந்த பிச்சலம் இருக்கின்றது, இது பிழை செய்யக்கூடியவைகள். காரணம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒரு பிழையை செய்து விட்டார்கள். இந்த பிழை செய்பவர்களிலே மிகவும் சிறந்தவர்கள் தான் செய்த தவறுகளை நினைத்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீளுபவர்கள் என்று சொன்னார்கள். அப்ப மனிதனுடைய இயல்பு இந்த தவறுகளை செய்வது. அல்லாஹு தஆலா கூறுகின்றான், இப்படி மனிதனுடைய இந்த இயல்பு இருக்கக்கூடிய நிலையில் இந்த 4 மாதங்கள் இருக்கின்றனவே, முஹர்ரம், ரஜப், துல்காதா, துல்ஹஜ், இந்த 4 மாதங்களில் குறிப்பாக பாவங்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொள்ளக்கூடாது. பாவங்களிலிருந்து தங்களை பாதுகாத்து தங்களுடைய ஆத்மாக்களுக்கு அநியாயம் செய்யாமல் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கும் ரசூலுடைய கட்டளைகளுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு அல்லாஹ் தடுத்தவைகளையும் அவனுடைய தூதர் தடுத்தவைகளையும் முட்டாக தவிர்ந்து நடப்பதுதான் இந்த மாதங்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. தடுக்கப்பட்ட மாதங்கள் என்றும் இதை சொல்லுகின்றோம், ஹுரும். அது என்ன காரணம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சத்தியத்தை கொண்டு வந்த நேரத்தில் எதிரிகள் இந்த சத்தியத்தை அழிப்பதற்காக வேண்டி அடிக்கடி அவர்களோடு போர் தொடுத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த 4 மாதங்களும் முஸ்லீம்களிடத்திலும் கண்ணியம், இந்த முஸ்லீம் அல்லாதவர்களும் இதற்கு ஏற்கனவே கண்ணியம் கொடுத்துக் கொண்டுதான் இருந்தார்கள். இருந்தாலும் இந்த சத்தியம் வந்ததும் அவர்கள் இந்த அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆன் வசனத்தை புறக்கணித்து விட்டு தாங்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருந்த அந்த கண்ணியத்தையும் மறந்து நபியோடு இந்த கண்ணியத்துக்குரிய மாதங்களில் யுத்தம் செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான் நபிக்கு, நீங்கள் இந்த கண்ணியத்துக்குரிய 4 மாதங்கள் யுத்தத்தை ஆரம்பிக்க கூடாது. அதே நேரத்தில் அவர்கள் ஆரம்பித்தால் நீங்களும் எதிர்த்து போராடலாம் என்றும் ஒரு அனுமதி அல்லாஹு தஆலா கொடுத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்ப இந்த மாதங்களுக்கு ஹுரும் என்று சொன்னதுடைய கருத்து இதுதான், இந்த மாதங்களில் யுத்தங்கள் செய்யவே கூடாது, பாவங்கள் செய்யக்கூடாது, தங்களுடைய ஆத்மாக்களுக்கு அநீதி இழைத்துக் கொள்ளக்கூடாது, மிகவும் பாதுகாப்பாக இந்த மாதங்களில் குறிப்பாக இந்த ரஜபு மாதத்திலும் எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எங்களுடைய குடும்பங்களுக்கு நாங்கள் உபதேசம் செய்ய வேண்டும், வாணிபர்கள் பிள்ளைகளுக்கு விசேஷமாக தாய் தந்தைமார்கள் உபதேசம் செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த நவீன காலத்தில் அதிகமான பாவங்களில் மக்கள் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ இப்படிப்பட்ட இந்த பாவங்களில் போய் மூழ்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே எங்களையும் பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய குடும்பங்களையும் பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய பிள்ளை குட்டிகளையும் பாதுகாக்க வேண்டும், ஏனைய எங்களுடைய சகோதரர்களையும் நாம் இதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அப்ப இந்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா இப்படி சொல்லிவிட்டு, அவர்கள் வரம்பு மீறினால் நீங்களும் வரம்பு மீறுங்கள் என்று கூறுகின்றான். அப்படி என்றால் அவர்கள் இந்த மாதங்களுக்கு கண்ணியம் கொடுக்காமல் உங்களோடு அவர்கள் போர் புரிந்தால் நீங்களும் புரியுங்கள் என்று அல்லாஹு தஆலா நபிக்கு அந்த காலத்தில் கட்டளையிட்டான். இந்த ஆயத்தை ஒரு முஸ்லீம் குர்ஆன் ஹதீஸை கொண்டு இப்படித்தான் விளங்க வேண்டும். இந்த 4 மாதங்களில் யுத்தம் செய்யக்கூடாது, அவர்கள் மீறினால் நீங்களும் மீறுங்கள் என்பதுதான் என்னுடைய பொருள். ஆனால் உங்களுக்கு தெரியும், இப்போது ஈராக் சிரியாவில் ஒரு கூட்டம் தோன்றி நாங்கள்தான் சத்தியத்தில் இருக்கிறோம், நாங்கள் மட்டும்தான் சொர்க்கம் செல்லக்கூடிய கூட்டம், எங்களில் இஸ்லாம் இருக்கிறது வேறு எங்கும் இல்லை என்று கூறி கொண்டு ஒரு இயக்கம் அங்கு இருந்து கொண்டிருப்பது எங்களுக்கு தெரியும். அதற்கு ஐஎஸ் என்று சொல்லுவார்கள். இவர்களில் இருக்கக்கூடிய ஒரு சிலரின் சில பயான்களை நான் வாட்ஸ்அப் மூலம் கேட்டேன். அதிலிருந்து அவர்கள்தான் சாட்சியம் கூறுகின்றார்கள், அந்த இயக்கம் ஒரு வழிகட்ட இயக்கம், அதில் இஸ்லாம் கிடையாது, அது இஸ்லாம் இல்லை. அவர்களுக்கு மத்தியில் பெரும் முரண்பாடும் இருந்து கொண்டிருக்கிறது. பலஸ்தீனிலே ஒரு இயக்கம் இருந்து கொண்டிருக்கிறது, ஹமாஸ் பத்தா. இவர்களெல்லாம் தங்களை போராளிகள் முஜாஹித் என்று தான் சொல்லுகின்றார்கள். காஷ்மீரிலே ஒரு கூட்டம் இருக்கிறது, அவர்களும் இப்படித்தான் சொல்லுகின்றார்கள். லிபியாவிலே ஒரு கூட்டம், அவர்களும் இப்படித்தான் சொல்லுகின்றார்கள். ஆனால் குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் அவர்களெல்லாம் இஸ்லாமிய கூட்டங்கள் அல்ல என்பதுதான் தெளிவான முடிவு. அவர்களை இவர்களும் சரியான கூட்டம் இல்லை என்றுதான் சொல்லுகின்றார்கள். சொல்லிக்கொண்டு எல்லா காலத்திலும் ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருக்கும் என்ற ஒரு ஹதீஸை கொண்டு வந்து அந்த கூட்டம் இவர்கள்தான் என்றும் சொல்லுகின்றார்கள். அவர்களிடத்தில் ஒரு கேள்வி, இந்த கூட்டம் உருவானது சுமார் 5-6 வருடங்களுக்கு முன்பு, இதற்கு முன்னால் அந்த கூட்டம் எங்கே இருந்தது காட்டுங்கள் பார்க்கலாம் என்று கேட்டால் அவர்கள் என்ன பதில் சொல்லுவார்கள்? காஷ்மீரில் உள்ள கூட்டத்தை சொல்ல முடியாது, அது பிழை என்கிறார்கள். பலஸ்தீனில் உள்ள பத்தாகை சொல்ல முடியாது, அது சரியில்லை என்கிறார்கள். ஹமாஸை சொல்ல முடியாது, அது சரியில்லை என்கிறார்கள். அப்படி என்றால் 5 வருடங்களுக்கு முன்னால் எல்லா காலத்திலும் ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருக்கும் என்று சொல்லுகின்றீர்களே, அந்த கூட்டம் எங்கே என்று நாம் கேட்க வேண்டும். அவரிடத்தில் அதுக்கு சரியான பதில் சொல்ல முடியாது. இது அவர்களுடைய ஒரு முரண்பாடு. அடுத்தது அவர்களே சொல்லுகின்றார்கள், அங்கு இஸ்லாம் இருக்கிறது என்று. ஆனால் அங்கு இருக்கக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடிய சில சட்ட திட்டங்களை பார்த்தால் முழுக்க முழுக்க குர்ஆன் ஹதீஸை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு அவர்களே சொல்லுகின்றார்கள், அங்கு இஸ்லாமிய தண்டனைகள் எல்லாம் வழங்கப்படுகின்றன. இப்போது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் தான் சத்தியம் என்று சொல்லக்கூடிய இலங்கை கூட்டத்தில் தண்டனை கிடையாது என்று ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். சரி, அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலே தண்டனை வழங்கினார்களா? அவர்களுக்கு ஒரு சக்தி இருந்ததா? தண்டனை வழங்குவது எப்போது என்றால் அல்லாஹ்வுடைய அந்த ஆட்சி ஒரு முஸ்லீமுடைய கையில் கிடைத்தால்தான் தண்டனை வழங்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் சுமார் 10 வருடங்கள் எந்த தண்டனையும் வழங்கவில்லை. பல்லாயிரக்கணக்கான நபிமார்கள் ரசூல்மார்கள் வந்தார்கள். கிலாபத்து கிடைத்தவர்களும் இருக்கிறார்கள், அதிகமானவர்களுக்கு கிடைக்கவில்லை. அவர்கள் எந்த தண்டனையும் வழங்கவில்லை. எனவே ஒரு பிழையான வாதத்தை முன்வைத்துக் கொண்டு சொல்லுகின்றார்கள், ஈராக்கில் இருக்கக்கூடிய ஐஎஸ் இஸ்லாமிய தண்டனைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது, எனவே அது ஹக்கில் இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். சொல்லிவிட்டு சில உதாரணங்களே வைக்கிறார்கள். எப்படி? தண்ணினை சேர்க்கையில் ஈடுபடுபவர்களை மேல் மாடியிலே இருந்து கீழே தள்ளிவிடுகிறார்கள். இப்படி தள்ளிவிட்டு இஸ்லாமிய தண்டனையை வழங்குகிறார்கள். இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இப்படி தண்டனை வழங்குகிறதா என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறார்கள். இந்த தண்டனையே குர்ஆன் ஹதீஸுக்கு முரண். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இப்படி மாடிகளுக்கு மேலே வைத்து யாரையும் தள்ளிவிட்டு கொலை செய்தார்களா? இல்லை. தண்ணீரை சேர்க்கையில் ஈடுபடுபவர்களுக்கு என்ன சட்டம் சொன்னார்கள்? தண்ணினை சேர்க்கையில் ஈடுபடுகின்ற இரண்டு பேரையும் கொன்று விடுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய காலத்தில் எப்படி கொல்லப்பட்டது தெரியும், வாளினால் வெட்டி. இதே போன்று ஒரு மனிதன் மிருகங்களோடு தொடர்பு கொண்டால் இரண்டு பேரையும் கொண்டு விடுங்கள் என்றார். இதுதான் இஸ்லாமிய சட்டம். மேல்மாடியிலே கொண்டு போய் வைத்து கீழே தள்ளுகின்றார்கள், இது இஸ்லாமிய சட்டம் என்று கூறுகின்றார்களே, இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மாற்றுவதாகும். அது மட்டுமல்ல, இவர்கள் இந்த ஆயத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் மீறினால் நீங்களும் மீறுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே அவர்கள் ஒரு முஸ்லீமை நெருப்பினால் எரித்தால் நாங்கள் எரிக்கலாம். அவருடைய சட்டம், அவர்கள் ஒருவரை தண்ணீருக்குள் தாட்டி கொலை செய்தால் கொலை செய்யலாம். யுத்தத்தில் பெண்களை கொலை செய்தால் பெண்களை கொலை செய்யலாம், பிள்ளைகளை கொலை செய்தால் கொலை செய்யலாம் என்ற ஒரு கருத்து அவர்களிடத்தில் இருக்கிறது. இந்த ஆயத்திற்கு இப்படி பிழையான விளக்கம் கொடுக்கிறார்கள். இது இஸ்லாம் அல்ல. அதாவது தண்டனைகளில் ஒரு அல்லாஹ்வுடைய ஆட்சி இருக்கும் போது ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமுடைய கையை, அல்லது ஒரு காபிர் ஒரு முஸ்லீமுடைய கையை வெட்டிவிட்டார், பல்லை உடைத்து விட்டார், காதை வெட்டிவிட்டார், மூன்று விடயங்களை அல்லாஹு தஆலா வைக்கின்றான். ஒன்று அல்லாஹ்வுக்காக மன்னிப்பது, அல்லது நஷ்டை ஈடெடுப்பது, அல்லது பழிக்கு பழி வாங்குவது. இது ஒரு சட்டம், இதை மாற்றக்கூடாது. யுத்தத்தில் ஒன்று இப்படி நடந்து விட்டார், நெருப்பினால் எரித்து விட்டார்கள், கையை வெட்டி விட்டார்கள், காதை வெட்டி விட்டார்கள், பல்லை உடைத்து விட்டார்கள். யுத்தத்திலே இந்த சட்டம் கிடையாது கிடையாது. ஒரு முஸ்லீமே ஒருவர் எரித்து விட்டார், யுத்தத்திலே அவர்கள் படுதோல்வி அடைந்து அவர்கள் பிடிக்கப்பட்டால் அவர்களை அடிமையாக ஆக்குவதுதான் இஸ்லாம். அவர்களை கொல்லவோ அவர்களை அதே போன்று நெருப்பில் போடுவதோ கிடையாது, இது இஸ்லாமிய சட்டம் இல்லை. அவர்கள் கைது செய்யப்பட்டு அடிமைகளாக ஆக்கப்படுவார்கள். ஜாஹிலியத்திலும் இதுதான் நடக்கிறது. யுத்தம் நடந்தால் கைதிகளை என்ன செய்கிறார்கள், மறைமுகமாக கொண்டு போய் அடைத்து கொலை செய்து விடுகின்றார்கள், அல்லது கைதிகளை பரிமாறிக்கொள்வார்கள். அப்படியே நடக்கின்றது, அதிகமாக கொண்டு விடுவார்கள். நாம் பார்க்கின்றோம் லிபியா, ஆப்கான், ஈராக், சிரியா போன்ற நாடுகளில் நடந்த யுத்தத்தில் கைது செய்யப்பட்ட பல்லாயிரக்கணக்கானோர்களை கொண்டு போய் கியூபா என்ற அந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு சிறை கூடத்தில் அடைக்கப்பட்டு சித்திரை வதை செய்து கொல்லப்படுகிறார்கள். இன்றைக்கும் நடக்கிறது. இது இஸ்லாம் அல்ல, இது இஸ்லாம் அல்ல. கேட்டால் அவர்கள் இப்படி எங்களுடைய படைகளுக்கு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றார்கள். இதைத்தான் இந்த ஐயத்தும் பாவிக்கின்றது. எனவே இவர்கள் இந்த சட்ட திட்டங்களை மாற்றி வைத்திருக்கிறார்கள். அல் குர்ஆன் அல் ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளிலே ஹவுஸுல் கௌதர் என்ற ஆற்றில் தண்ணீர் புகட்டப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்து வந்து தண்ணீர் குடிக்கும். இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு கூட்டத்தை மலக்குகள் வந்து இழுத்துக் கொண்டு போய் நரகத்திலே தள்ளுவார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் உம்மத்தி உம்மத்தி என்று குரல் கொடுப்பார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுவான், முஹம்மதே உமக்கு தெரியாது, இவர்கள்தான் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு இந்த மார்க்கத்தை மாற்றியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். மார்க்கத்தை மாற்றுவது என்றால் என்ன? இதுதான் சட்ட திட்டங்கள் இபாதத்துகளை மாற்றி அடிப்பது. இந்த ஐஎஸ் என்ற இயக்கம் இப்படி அல்லாஹ்வுடைய இந்த சட்ட திட்டங்களை மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சாட்சி அவர்களில் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த வாட்ஸ்அப்பில் பேசுகின்றார்கள். அவர்களிடத்திலிருந்து எந்த தாவலும் எந்த செய்தியும் சரியாக வரவில்லை. எனவே இவர்களுடைய இந்த தகவலை வைத்தே பார்க்கும்போது விளங்குகிறது, அவர்கள் அந்த கூட்டம் சத்தியத்திலே இல்லை இஸ்லாமிய ஒரு அரசாங்கம் என்றால் அவர்களுக்கு ஒரு நாடு இருக்க வேண்டும். ஆனால் இவர்களுக்கு ஒரு நாடு கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு இடம், ஒரு நாளைக்கு பாகதாத், ஒரு நாளைக்கு இன்னொரு இடம், ஒரு நாளைக்கு இன்னொரு இடம், இப்படி ஓடி தெரிகின்றார்கள் இந்த இயக்கங்களை போன்று. எனவே இஸ்லாமிய நாடு என்றால் அதற்கு ஒரு ஒரு ஆட்சி, ஒரு இடம் இருக்க வேண்டும். அப்படி ஒரு இடம் அவர்களுக்கு கிடையாது. எனவே சட்ட திட்டங்களை மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்பது மிக தெளிவானது. அடுத்தது அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த குஃபர் நாடுகளிலே வாழக்கூடியவர்கள் முஸ்லீம்களாக இருந்தால் அவர்கள் போராட வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இது குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலே பொறுமையாக இருங்கள், கையை மடக்கிக் கொள்ளுங்கள், அடித்தாலும் திருப்பி அடிக்காதீர்கள் என்றுதான் கட்டளையிட்டார்களே தவிர, கிலாபத் இல்லாத காலத்தில் போராடுங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடவில்லை, நபியும் சொல்லவில்லை. போராட்டம் இரண்டு வகை, ஒன்று ஆயுத போராட்டம், இன்னொன்று கருத்து ரீதியான போராட்டம். அல்லாஹு தஆலா இதை கூறுகின்றான், இந்த குர்ஆனை ஆயுதமாக வைத்து நீங்கள் போராடுங்கள். அது குஃபர் நாட்டில் போராட்டம், அதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்படியான பிழையான கருத்துக்களை அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த ஆயத்தை பிழையாக வழங்கி மார்க்க சட்ட திட்டங்களையே அவர்கள் மாற்றி வைத்திருக்கிறார்கள். எனவே அது இஸ்லாம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், இந்த உம்மத்து பல பிரிவுகளாக பிரிந்துவிடும், அப்போது ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஒரு கூட்டம் இருக்கும், ஆனால் இந்த பிரிவுகளை அழித்து ஒழிக்கக்கூடிய சக்தி அந்த கூட்டத்துக்கு இருக்காது. 72 பிரிவுகளும் இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய ஒரு அரசாங்கம் ஆட்சி இருந்தால், அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கும் போது ஒரு பிரிவு தோன்றினால் உடனே அந்த பிரிவை அழித்து விடுவார்கள். இந்த ஹதீஸ் எதை காட்டுகிறது? எல்லா பிரிவுகளையும் விட்டு ஒதுங்கி ஜமாஅத்துல் முஸ்லிமீனையும் அந்த தலைவரையும் பிடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஹதீஸ் மிக தெளிவாக காட்டுகிறது, பிரிவுகள் இருக்கும், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் குஃபர் நாட்டில் இருக்கும், அந்த பிரிவுகளை அழித்து ஒழிப்பதற்கு எந்த சக்தியும் அவர்களுக்கு இருக்காது, மிக குறைவாக இருப்பார்கள். அவர்களோடு போய் இணைந்து கொள்ள வேண்டும் சுவர்க்கம் செல்வதற்கு. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இது மிக தெளிவாக இருக்கிறது. எனவே அவர்களுடைய இந்த விடயங்கள் மிக விரிவாக பேச வேண்டிய ஒன்று. குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான நிறைய சட்ட திட்டங்களை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அவர்கள் மாற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அகீதா பிழை. ஒரு மௌலவி அவர்களுடைய 30 சட்ட திட்டங்கள் அடங்கிய ஒரு கோவை சட்ட யாப்பை வாசிக்கின்றார். அதையும் நான் கேட்டேன். பார்த்தால் அந்த 30 சுமார் 28 விடயங்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணானது. குர்ஆன் ஹதீஸில் இல்லாத சட்டங்களை வகுத்து வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஆட்சிய கலாபத்தில் கலாபத் இல்லாத அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் இந்த சட்ட திட்டங்கள் ஒரு காலமும் இருக்காது. எனவே இந்த ஜும்மாவுடைய சுருக்கம் இதுதான். இந்த ரஜப் கண்ணியத்துக்குரிய மாதம், இதை கண்ணியப்படுத்த வேண்டும். பாவங்களில் ஈடுபடக்கூடாது. ஒரு அல்லாஹ்வுடைய ஆட்சி இருந்த காலத்தில் இந்த காலத்தில் யுத்தம் செய்யக்கூடாது என்று வந்திருக்கிறது. அவர்கள் மீறினால் மீறுங்கள் என்று சொல்லியிருக்கிறது. இதனுடைய கருத்து, அல்லாஹ் தடுத்த அந்த விஷயங்கள் யுத்தத்திலே செய்யக்கூடாது. உதாரணமாக ஒரு 5 பெண்களை ஒரு யுத்தத்தில் காபிர்கள் கற்பழித்து விட்டார்கள். இதற்கு பகரமாக அந்த 5 பெண்களை பிடித்து முஸ்லீம் படை கற்பழிப்பதா என்று நான் ஐயத்திடத்திலே கேட்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு பிழையில் இருக்கிறார் என்பதை நீங்கள் பாருங்கள். எனவே சத்தியம் நாம் கொண்டு வந்து சொல்லக்கூடிய இதுதான். இப்போது உலகத்தில் எந்த இடத்திலும் சத்தியம் கிடையாது. அனைத்தும் அசத்தியம். குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் சத்தியத்தில் இருக்கக்கூடிய சிவனம் செல்லக்கூடிய கூட்டம் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் மட்டுமே. இதில் யார் வந்து பைஅத்து செய்து சேருகின்றார்களோ, சேர்ந்து சரியாக நடக்கின்றார்களோ, இன்ஷா அல்லாஹ் சுவர்க்கம் செல்வார்கள். யார் இதில் வந்து இணையாமல் இருந்து அப்படியே மரணிக்கின்றார்களோ, அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க வேண்டும், நரகம் செல்வார்கள். யார் இதில் செய்த பைஅத்தை முறித்துக் கொண்டு செல்லுகின்றார்களோ, அவர்கள் மதம் மாறிய முருத்தந்துகளாக கணிக்கப்படுவார்கள், ஒரு காலமும் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள். யார் இந்த சத்தியத்தை துணிந்து எதிர்க்கின்றார்களோ, அவர்கள் குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் நிராகரிப்பாளர்களாக இருப்பார்கள். இதுதான் குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் நாம் முன்வைக்கின்ற சத்தியம். விரும்பியவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளலாம், விரும்பியவர்கள் ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கலாம், விரும்பியவர்கள் இதை எதிர்க்கலாம். அல்லாஹ்வே கூறிவிட்டான், மன் ஷா ஃபல்யூமின், விரும்பியவர்கள் ஈமான் கொள்ள ஏற்றுக்கொள்ளுங்கள். வமன் ஷா ஃபல்யக்ஃபுர், யார் நாடுகின்றார்களோ விரும்புகின்றார் அவர்களை இதை நிராகரிக்கட்டும் என்று கூறுகின்றான். எனவே இதை நன்றாக ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்களும் நன்றாக இந்த சத்தியத்தை விளங்கி மற்றவர்களுக்கு தாவத்து செய்யும் போது அவர்களை இந்த சத்தியத்தின்பால் அழைக்க வேண்டும். அப்போது கௌரி
الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وبعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد
أبا إن رجب مادم محرم துல்காதா துல்ஹஜ் கண்ணியத்துக்குரிய மாதங்கள் என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். இந்த ரஜபு மாதத்தில் ஏதாவது சிறப்புகள் இருக்கின்றனவா? வேறு உதாரணமா சில மாதங்களில் நோன்பு பிடிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறது. இப்படி சில மாதங்களுக்கு சில சில சிறப்புகள், ரமலான் மாதத்துக்கு சில சிறப்புகள், சுவர்க்கம் அலங்கரிக்கப்படும், நரகம் மூடப்படும், பாவிகளுக்கெல்லாம் மன்னிப்பு, இப்படியெல்லாம் சில சிறப்புகள் சில மாதங்களுக்கு இருக்கின்றன. இப்படி இந்த ரஜப் மாதத்திற்கு ஏதும் சிறப்புகள் உண்டா என்று பார்த்தால், குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் எந்த சிறப்பும் இந்த ரஜபுக்கு கிடையாது. இந்த கண்ணியத்தை தவிர பாவங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும், யுத்தம் செய்யக்கூடாது, இதுக்கு ஒரு கண்ணியம் இருக்கிறது, இவ்வளவுதான். வேறு எந்த சிறப்பும் கிடையாது. ஆனால் ஜாஹிலியத்தில் இந்த மாதத்தை நீங்கள் போய் பார்த்தால், இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் விடிய விடிய இந்த இரவை உயிர்ப்பிப்பார்கள். இதற்கு சலாத்து ரகாயிப் என்று ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆர்வம் ஊட்டக்கூடிய தொழுகை, விடிய விடிய பள்ளிகள் எல்லாம் திறந்து அது பல்புகள் அலங்கரிக்கப்பட்டு அவர்கள் தொழுவார்கள். கேட்டால், இந்த ரஜபில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் போனார்கள் என்று சொல்வார்கள். மிஅராஜ் போனது உண்மை. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்தி லைலன் மினல் மஸ்ஜிதுல் ஹராம் மினல் மஸ்ஜிதுல் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலா. மக்காவில் இருந்து பைத்துல் மக்தத்துக்கு நபி அல்லாஹு தஆலா எடுத்து சென்றான். அங்கிருந்து ஒவ்வொரு வானங்களுக்கும் போனார். அது நீண்ட சம்பவம். இது உண்மை. இதற்கு ஏதும் சிறப்புகள் உண்டா? கிடையாது. இவர்களாக விட்டு கட்டி வைத்துக் கொண்டு இந்த ரஜபில் மிஅராஜ் நடந்திருக்கிறது, மிஅராஜ் தொழுகை என்று ஒன்றிருக்கிறது, விடிய விடிய தொழுவார்கள். இஸ்லாத்தில் இப்படி ஒன்று கிடையாது. அடுத்து மிஅராஜ் சென்றது உண்மை. இது எப்போது? இதில் ஏகோபித்த எந்த ஒரு முடிவும் கிடையாது. குர்ஆன் ஹதீஸில் தெளிவாக ரஜபில் தான் மிஅராஜ் நடந்தது என்று கிடையாது. கிதாபுகளை எடுத்து பார்த்தால் எழுதி குவித்திருக்கிறார்கள். சில சில தப்சீர்களை எடுத்தால் ஆச்சரியப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு தப்சீரில் ஒரு விஷயம் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு பிறகு அதை சொல்லுவேன். ஒரு பத்து விடயம். எந்த சிறப்பும் கிடையாது. அப்ப ரஜபிதான் இந்த மேராஜ் ஆதாரம் இல்லை. தப்சீர்களை எடுத்து பார்த்தால் ஒருவர் சொல்லுகின்றார் ரஜபில் நடந்தது மேராஜ், இன்னொருவர் சொல்லுகின்றார் ஷஹபானில் நடந்தது, இன்னொருவர் சொல்லுகின்றார் ரமலானில் தான் நடந்தது, இன்னொருவர் சொல்லுகின்றார் மக்காவில் வைத்து நடந்தது ஹிஜரத்துக்கு முந்தி, இன்னொரு முஃபஸ்ஸிர் எழுதுகின்றார் இது ஹிஜரத்துக்கு பிறகு மதீனாவில் நடந்தது, இன்னொருவர் சொல்லுகின்றார் விழிப்பில் நடந்தது, இன்னொருவர் எழுதுகின்றார் கனவில் நடந்தது. இப்படி பல கருத்து மோதல்கள் குர்ஆன் ஹதீஸில் எதுவும் கிடையாது. ஆனால் மிஃராஜ் நடந்தது உண்மை, எந்த மாதம் எப்போது எதுவுமே கிடையாது. இனி முஸ்லீம் இப்படிப்பட்ட இந்த அகீதாக்கள் நம்பிக்கை இருக்கின்றனவே, இவைகள் இருந்தால் கலட்டி எறிந்து விட வேண்டும். ஆனால் பிரிவில் அதிகமான இந்த தௌஹீதை தவிர உள்ள எல்லா பிரிவுகளும் இதை அப்படியே நம்பி சில சில வணக்க வழிபாடுகள் செய்வார்கள். வெளிநாடுகளிலே இப்படி நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம், கண்ணால் கண்ட விஷயம். எனவே இதனுடைய சுருக்கம் இதுதான். ரஜப் மாதத்தில் நாங்கள் இருக்கின்றோம், பாவங்களை விட்டும் நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும், விசேஷமாக இந்த மாதம். இதே போன்று மற்ற மூணு மாதங்கள் எங்களை அடக்கிக் கொள்ள வேண்டும். எங்களுடைய நஃப்ஸ் இருக்கின்றதே, இதுதான் பாவத்தை தூண்டக்கூடியது. இந்த நஃப்ஸுக்கு ஒரு கடிவாளம் இருக்கின்றது, அதை நீங்கள் சும்மா விட்டு விட்டால் நினைத்த பாவங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கும். அந்த கடிவாளத்தை உங்களுடைய கையிலே நீங்கள் பிடித்துக் கொண்டால் இன்ஷா அல்லாஹ் நஃப்ஸுக்கு எந்த சக்தியும் கிடையாது. எனவேதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், போராட்டங்களிலே மிகவும் சிறந்த போராட்டம் எது என்றால் தன்னுடைய ஆத்மாவுடன் ஒருவன் போராடுகின்றானே அவன் என்றார். ஒரு பாவத்தை செய்யும்படி ஆத்மா தூண்டும் போது அதோடு போராடி அதை அடக்கி ஒடுக்கி அந்த கடிவாளத்தை தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றானே அவன்தான் மிகவும் சிறந்த போராளி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே அல்லாஹு தஆலா எங்களை இந்த மாதத்தில் அப்படி எங்களுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி அல்லாஹ் தடுத்த விஷயங்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த விஷயங்களில் இருந்தும் எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்ள அந்த அல்லாஹ் தௌஃபிக் செய்ய வேண்டும். அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிரு. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. التفسير لونيريكي ولهتلا தப்சீர்னா அதை கருத்து விளக்கம், குர்ஆனுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. இது பல நூற்றுக்கணக்கான தப்சீர்கள் இருக்குது, அதை எழுதியவங்களுக்கு முஃபஸ்ஸிர்னு சொல்றது விரிவுரையாளர்கள், அந்த காலத்தில் இருந்து எழுதி வந்திருக்கிறாங்க. ஆனால் குர்ஆனுக்கு அந்த விளக்கம் கொடுக்கும் போது அந்த விளக்கம் எல்லா முஃபஸ்ஸிர்களிடையே ஒரு மாதிரி இருக்கிறது, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கருத்துக்களை கொடுத்திருப்பாங்க. அது ஒரு சப்ஜெக்ட். அடுத்தது இட்டுக்கட்டப்பட்ட பல விஷயங்களும் உள்ளுக்க பூத்து வச்சிருப்பாங்க. இஸ்ராயலியாத்து சொல்றது முன்னைய நபிமாருடைய காலத்தில் உள்ள விஷயங்களை இட்டுக்கட்டின விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதி வச்சிருப்பாங்க. இதுகளை நிறைய பிரிவுகள் நம்புறது, அந்த தப்சீர்களுக்கு கண்ணியம் கொடுத்து அதை நம்புவாங்க. ஆனால் அந்த ஜமாஅத்துல் முஸ்லிம் நாங்க மட்டும்தான் இந்த வஹியை மட்டும் பின்பற்றுறது நம்புறது, வஹியை தவிர வேற எதையுமே நாங்க எடுக்கிறது இல்லை. மார்க்கம் இந்த வஹிதான், நபிக்கு இந்த வகை வர முந்தி எதுவுமே தெரியாது. இதுதான் வரங்கி முத முத அல்லாஹ்வுடைய வகி. அப்ப இந்த வகையை பின்பற்றக்கூடியவங்க மட்டும்தான் சத்தியத்தில் இருப்பாங்க. இந்த வகையோட பல விஷயங்களை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய 72 பிரிவுகள், அது எல்லாமே வழிகேடு தான், அசத்தியம். அது எல்லாம் நரகத்துக்கு போகணும்னு தெளிவா வந்திருக்கு. அப்ப இந்த தப்சீர்களை நாம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, சுபஹானல்லாஹ், அதுல எழுதியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்னு ரெண்டு இல்லை. இதுகளை மக்கள் நம்புறாங்க, மூளைமார்களும் உலமாக்களை நம்பி பயான் பண்றாங்க. ஒரு ஆலிம் பேசுறாரு பாகிஸ்தான்ல, அது இந்த இதுல வந்திருக்கு. அவர் சொல்றார், ரூஹுல் பயான் என்று ஒரு தப்சீர் இருக்குது. அதுல 10 மிருகங்கள் சுவர்க்கம் செல்லும் என்று எழுதியிருக்கிறார். 10 மிருகங்கள் சுவர்க்கம் செல்லும். சரி, மிருகங்கள் சொர்க்கம் செல்லுமா என்றால் குர்ஆன் ஹதீஸ் ஒளியில வந்திருக்கிறது, இந்த ஆடு மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போகும். ஆடு அது வந்திருக்கிறது. அடுத்தது மனிதர்கள். இன்னொரு ஹதீஸ்ல வந்திருக்கிறது, இந்த சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகள் நுழைந்ததற்கு பிறகு கொஞ்சம் இடம் இருக்கும், அதுக்கு அல்லாஹு தஆலா புதிய ஒரு ஹல்க், ஒரு படைப்பை படைத்து குடியிருத்தாட்டுவார். அது என்னன்னு வரையில, மனிதர்களா அல்லது என்ன, ஒண்ணுமே வரையில. இவ்வளவுதான் வந்திருக்கு குர்ஆன் ஹதீஸ் வழியில். இதை தவிர உள்ளவைகளெல்லாம் சொர்க்கம் போகண்டு எந்த எழுத்திலும் இல்லை. அப்ப இந்த ரூஹுல் பயான் அந்த முஃபஸ்ஸிர் இப்படி எழுதியிருக்கிறார, குர்ஆன் ஹதீஸ்ல ஒரு ஆதாரம் காட்டையில். அந்த பேசுறவர் சும்மா பேசுறாரு, அவர் நம்புறாரு, எந்த மறுப்பும் தெரிவிக்க இல்லை. அப்ப நாம இந்த மாதிரி இந்த கட்டு கதைகளை நம்புறதும் இல்லை, அதை மார்க்கமாக எடுக்கிறதும் இல்லை. இது மட்டும் இல்லை, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னு சொன்னா அதை நாம எடுப்போம். எடுத்து முதல்ல உரசுவோம் குர்ஆன் ஹதீஸோட. இது அல்லாஹ் சொன்னதா நபி சொன்னதா இருந்தா தான் நாம அதை எடுப்போம். ஆனால் அது குர்ஆன்லேயும் இல்லை, நபி சொன்னதும் இல்லைன்னா நாம எடுக்க மாட்டோம். உலகத்தில் இந்த நாங்க மட்டும்தான் அந்த அமைப்பில் இருக்கிறோம், எடுக்கவே மாட்டோம், அது மார்க்கம் இல்லை. அப்போ குர்ஆன்ல இருக்கணும் அல்லது மர்ஃபுவான ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரியான இந்த கட்டுக்கதைகளை நம்புறதெல்லாம் வந்துகிட்டு இஸ்லாம் இல்லை, மூட கொள்கைகள்னு சொல்லலாம். அந்த 10 அவர் சொல்றார் என்னன்னு, முதலாவது இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபிய அறுக்கிறதுக்கு கொண்டு போன நேரத்தில் அல்லாஹ் ஒரு ஆட்டை அனுப்பினான், அதை அறுத்தாங்க சொல்றாங்க, அந்த ஆடு சொர்க்கம். அது ஒண்ணு. அடுத்தது சாலிஹ் நபி அவங்களுடைய காலத்தில் ஒரு ஒட்டகம், அந்த காபிர்கள் சொன்னாங்க ஒரு அற்புதத்தை காட்டினா நாங்க ஏற்றுக்கொள்வோம். அப்ப என்னன்னு சொன்னாலும், இந்த மலைக்குள்ள இருந்து ஒரு ஒட்டகம் வரணும், அதுவும் குட்டி அடங்கின ஒட்டகமா இருக்கணும், இதெல்லாம் போட்டானோ நிபந்தனைகள். அப்ப அல்லாஹு தாலா அதை அங்கீகரிச்சு அந்த ஒரு ஒட்டகத்தை அனுப்புனான் மலைக்குள்ளேருந்து வருவது. மற்ற ஒட்டகங்களை விட பெருசி குட்டி அடங்கி இருந்தது. வந்து பக்கத்துல அந்த காவிரிகள் தண்ணி கொடுக்கிற ஒட்டகத்துக்கு அந்த குட்டை, அதுல இருந்த முழு தண்ணியும் உறிஞ்சி குடிச்சு எல்லாத்தையும். அப்ப நம்பையில் அவனவன் உடனே ஒருத்தன் போய் காலை வெட்டி விட்டான் அந்த ஒட்டகத்தை, அதோட வேதனை இறங்கு. அவர் எழுதுறானா, அந்த ஒட்டகமும் சொர்க்கம் போகும். ரெண்டு. மூணாவது, ஹுசைர் என்று ஒரு நபி இருந்தாங்க. அவங்க ஒரு பயணம் போச்சுல, கழுதையில போய் கழுதையை கட்டி போட்டு தூங்கினாங்க. அப்படி நெத்திர போயிட்டு எத்தனையே வருஷம், 100 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் எழுப்பினான். முழுக்கி பார்க்கிறாங்க, அந்த கழுதை செத்து உக்கி இறந்து போய் முள்ளு மட்டும் கிடக்கு கட்டின மாதிரி அந்த இடத்துல. அப்ப அதுல அங்கே நீண்ட சம்பவம் வருவது. அப்ப சொல்றாங்க அந்த கழுதையும் சொர்க்கம் போகும். மூணு, நானாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய போஸ்ட்மேன் ஒன்று இருந்துச்சு, ஹுது ஹுது என்று சொல்லக்கூடிய மரங்கொத்தி, அந்த மரங்கொத்தியும் சொர்க்கம் போகும் அப்படின்னு எழுதியிருக்கிறார். நாலு, அடுத்து சுலைமான் நபி காலத்தில் அந்த படையை கொண்டு போகும்போது எறும்பு கூட்டம், அது பெரிய எறும்பு சொல்லுது எல்லாரும் போய் பொந்துக்களை கூறுங்க, சுலைமானுடைய படை வருவது மிதிச்சு தள்ளிடுறான் அப்படின்னு. இது சுலைமான் நபிக்கு விளங்கி அல்லாஹ் அவங்களுக்கு விளங்க வச்சான். அப்ப சிரிச்சாங்க, சொல்றான் அந்த எறும்பும் சொர்க்கம் போகும், அந்த கதைச்ச எறும்பு மட்டும்தான், மற்றதுக்கெல்லாம் அநியாயம் இது மட்டும் சொர்க்கத்தில் ஜெலியா இருக்கான், மற்ற எறும்புக்கெல்லாம் அது கிடையாது ஒண்ணு. அப்ப அஞ்சு, அடுத்து மூசா நபியுடைய காலத்துல ஒரு ஆள் கொலை செய்யப்பட்டார், யாருன்னு தெரியா, எல்லாம் தேடிக்கடி பார்த்து ஆள் இல்லை. அப்ப மூசா நபிட்ட வந்து சொன்னானே, நபி நபின்னு சொல்றீங்க, இது யாரு கொண்டு காட்டினா நாங்க உங்களை ஈமான் கொள்வோம். அப்ப அல்லாஹ்வுத்தால வகி இறக்கணும், என்னடா ஒரு மாட்டை கொண்டது இது பண்ணி அறுத்து அதுல ஒரு சதையை எடுத்து அதிலேயே அடிச்சா அந்த மாடு சொல்லாம். அப்ப ஒரு மாடு நீண்ட சம்பவம், அது தேடி அலைஞ்சி அந்த சொல்லப்பட்ட கலர் மாடு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி கொண்டுட்டாங்க, கொண்டு அறுத்து ஒரு சுண்டை எடுத்து அடிக்க அந்த மாடு சொல்லுது இன்னாருதான் கொண்டது அப்படின்னு சொல்றாரு அவரு. அந்த மாடும் சொர்க்கம் போகும் அந்த மாடு. அடுத்தது யூனுஸ் நபி தாவத்து செய்யும் போது யாருமே ஏற்றுக்கொள்ள கடுமையா எதிர்க்க துவங்கிட்டாங்க, அப்ப தாங்க இல்லாம கோவத்துல கோவிச்சுட்டு போயிட்டாங்க. ஏன்னா கப்பல் வரி போகும்போது அது கப்பல் என்ன நடந்து கடைசியில் விழுந்து மீன் முழுங்கிட்டு அவங்கள, அந்த மீனும் சொர்க்கம் போகும் சொல்றான், அந்த மீனும் சொர்க்கம் போகும். அதே போல மூசா நபி ஒரு முறை பயான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் அவங்களோட பயானை கேட்டு ஆச்சரியப்பட்டு, உங்களை விட அறிஞர்களும் உலகத்தில் இருக்கிறாங்க கேட்டாள். அப்ப நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படி ஒரு ஆள் இல்லைன்ட்டாங்க, அவங்க பார்த்து நபி தானே நபியை விட வேற யார் இருக்க போறாங்க அப்படின்ட்டு சொல்லி வேற ஒருத்தனை இல்லைன்ட்டாங்க. இது அல்லாவுக்கு பிடிக்க இல்லை, ஒரு அல்லாஹ் வகி அறிவிச்சான், மூசா அப்படி சொல்லி போட்டீங்க, உங்களை விட கூடுதலான அறிஞர் ஒரு ஆள் இருக்கிறார், அவரை தேடி போய் அவர்கிட்ட படிங்கன்ட்டு சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்க. அப்ப அவர் மீனையும் எடுத்து ஒரு கூடையில போட்டுக்கிட்டு ஒரு ஆலயம் கூட்டிட்டு புறப்பட்டாங்க. அது நீண்ட செல்வர் சாதிச்சிடும், அந்த மீனும் சொர்க்கம் போகுங்கிறாங்க, அந்த மீன் அது ஒண்ணு. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாகனம் கொண்டு கழுத, அந்த கழுதையும் சொர்க்கம் போகும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது ஒன்பது. பத்தாவது பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, சூரத்துல் கஹஃபுன்னு ஒன்று இருக்கு உங்களுக்கு தெரியும், வெள்ளிக்கிழமை நாம ஓதுறது, அதுல வந்து சில வாலிபர்கள் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை ஏற்றிருந்தாங்க. ஆனா அந்த நாட்டில் வாழையில அரச மோசமான சிறுக்குவாதி, அவங்களையும் சிறுக்கு வைக்க சொல்லி கட்டளையிடுவோம், அவங்க போய் ஒதுங்கிட்டாங்க ஒரு மலைக்குள்ள. போகும்போது அவங்களோட ஒரு நாயம் போச்சு, போய் உள்ளுக்கு அதுவும் படுத்து கிடந்து அப்படியே சம்பவம் சொல்றாங்க. அந்த நாயும் சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு பத்து விஷயங்களை அவர் எழுதியிருக்கிறார், அவர் பேசுகிறார். இதுக்கு சொல்றது கட்டுக்கதைகள், ஒரு ஆதாரம் கிடையாது, சரியா? அப்ப இதை அவங்க முஸ்லீம் நம்ப கூடாது. நான் ஏன் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், இந்த மாதிரி நிறைய அந்த ரஜபு விஷயத்துல ஒரு தொகை கிதாபுகளை எழுதி, தப்சீர்கள் அப்படி இப்படி இப்படின்னு எழுதி, அதே போல நவீன காலத்தில் உள்ளவங்களா இந்த சிறுக்கு கபரு வணங்கிகள் பெருவாயு புஸ்தகங்கள் எழுதி 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 ரஜ மாசத்தை பத்தி மக்களுக்கு பொய்யெல்லாம் சொல்லி இப்படி செஞ்சிருக்கிறாங்க. இதே போல கண்டினியும் ஒரு ஆள் தர ஹனபி பள்ளியில சலாஹுத்தீன், அவர் அடிக்கடி உம்ராவுக்கு போவார், போய் மக்காவில் பதினஞ்சு நாள் தங்கிட்டு வந்து ஒரு புஸ்தகம் வெளியிடுவார். பார்த்தா குர்ஆன் ஹதீஸ்ல ஒரு ஆதாரம் இருக்காது, சும்மா அவர் நினைச்சி 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 எழுதிடுறது. போய் 25-50 விஷயத்தை எழுதி அப்படி எழுதி மலேசியாவுக்கு போவார், போய் அங்க போய் சொல்லி அவங்கள்ட்ட வெளியிடுறது. ஏன்னா மலேசியா தெரியும் தானே, ஊல குப்பை, இந்த 57 நாடுகளையும் மிக மோசமான நாடுன்னு சொல்லலாம் மலேசியாவை, நான் அங்கே கொண்டு போய் தான் அவர் எல்லாத்தையும் அச்சகத்தை போட்டு வெளியிட்டு கொண்டு வர. எப்படி எல்லாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சு இந்த அல்லாஹ்வுடைய தீனை ஹாலிசான தீன் தான் அல்லாஹ்வுடைய மார்க்கன்னு குர்ஆன்ல வருது. தூய்மை அப்படின்னா வஹியை தவிர வேற எதுவுமே அதில் இருக்கக்கூடாது. அதான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மார்க்கம். அது எங்க இருக்குது? இல்ல எங்கள மட்டும்தான் அது அல்ஹம்துலில்லாண்டு இருக்குது. வேற எந்த இடத்திலையும் கிடையாது. எல்லாம் கலப்படம் மார்க்கத்தை மாற்றி வச்சிருக்கிறாங்க. அப்ப பாருங்க இந்த பத்து விஷயத்தை ரூல் பயான எழுதியிருக்கிறாரே, அந்த எழுதினவர் கொஞ்சம் கூட அல்லாஹ்வுக்கு பயப்பட இல்லையே. தஃப்ஸீர் குர்ஆனுக்கு விளக்கம் இவருக்கு தேவையான வேலை. நினைக்க ஒரு விஷயம் அவருக்கு மறந்துட்டு மறந்திக்க அதையும் போட்டு பதினொன்னாக்கிடுவாரு. என்ன நூஹு நபி வருகிட்டு போன கப்பல் என்ன அதையும் போட்டு சொர்க்கம் போட்டு விடே நிச்சு அவருக்கு யாரு கேட்கிறாரு? அதை விட்டுட்டார் அவர். அது இன்னொன்னு மூசா நபி காலத்துல தடியை போட்டாங்க பாம்பா போயிட்டு. அப்ப அதுக்கு ஒண்ணும் இல்லையா? அப்ப கழுதையெல்லாம் போகுது, நாய் போகுது, இந்த பாம்பு எவ்வளவு வேலை செஞ்சது அவனை போட்ட சூனியத்தில் முழுங்கிட்ட. அப்ப அதுவும் சொர்க்கம் போகணுமே. அதெல்லாம் இல்லை, மறந்துருப்பான் நினைக்கிறேன். இப்ப சரிப்பட்டா வேற யாரும் எழுதி விட்டான் பாகிஸ்தான் இதையும் கேட்டு அந்த இருக்கிறான் சரிக்காவா இப்படி இருக்குது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப அகீதாங்கிறது இருக்குது. அதுதான் ரொம்ப தூய்மையா நம்மள இருக்கணும். அதான் நாம அடிக்கடி சொல்ற ஒரு ஆள் சொர்க்கம் போறேன்னா இதுக்குள்ள வந்து இதுல சேர்ந்து இருந்தாங்கன்னா இன்ஷா அல்லாஹ், இல்லைண்டா பெருத்த ஒரு நஷ்டம். ஆனா அதிகமானவங்க இதை உணர மாட்டேங்க. என்ன இதுக்கு வெளியில உள்ளவங்களோட கருத்து என்ன? மதுஹபு சரி, நாலு மதுஹபு இதே போதுமே நரகம் போறதுக்கு. நாலு மதுஹபு சரியா? ஷாபி, ஹனபி, மாலிக், ஹம்பலி, அது சரியா? பச்சை வழிகேடு இல்லையா? குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத முழு கூட குப்பைகளை உள்ளுக்க பூச்சி வச்சிருக்கிறாங்க. எல்லா பிதாத்துகளும் இருக்குது, ஷிர்க்குகள் இருக்குது. அதுல எப்படி சொர்க்கம் போகுது? நாலு மதுஹபு. அப்ப இந்த ஜமாத்துல் முஸ்லிமீனுக்கு வெளியில இருக்கக்கூடியவங்க அவ்வளவு பேரும் எல்லா பிரிவுகளும் தவஹீத் உட்பட இந்த நாலு மதுஹபையும் சரி காண்றாங்க, சொர்க்கம் போக மாட்டாங்க. ஏன்னா ஒரு சிறுக்குவாதிகளை வழிகேட்டு உள்ளவங்களை நேர்வழியில் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவன் வழிகேட்டு போயிடுவான். இதான் இஸ்லாம் சொல்றது. அப்ப எப்படிப்பட்ட ஒரு தூய்மையான தீன் அல்லாஹு தஆலா எங்களை வச்சிருக்கிறான். நாம அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி கொண்டு இந்த மார்க்கத்தில் உறுதியா இருந்து கொண்டு மற்றவங்களும் இந்த சத்தியத்தின் பால் அழைக்கணும். யாருக்கே நம்ம சந்தேகங்கள் இருந்தா கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு பள்ளியில பயான் பண்ணாங்கன்னா தௌஹீத வழிகள் சொன்னா அவங்க நரகம் போயிடுவாங்க. அப்படிதான் மக்காவுல மதீனாவுல எல்லாருக்கும் தெரியும் சொர்க்கம் போற கூட்ட நபி, மற்றவங்க முஷ்ரிக்கள் நரகம் நல்லா தெரியும். ஆனா என்ன சொன்னானுவோ நபி ரோட்ல போச்சல சஹாபாக்கள் போச்சல கண்ணை காட்டி வழிகேடு இவங்க சொர்க்கம் போற கூட்டத்தை இன்னும் அதுவும் ரெண்டு உறுதிப்படுத்தி தாக்கியது அரபுல இன்ன நிச்சயமா இன்னொன்னு அதுவும் உறுதிப்படுத்த. அப்ப உறுதி உறுதியாக இவர்கள் வழிகேடர்கள் என்று சொன்னாங்க நபிய பாரு. சரியா அவன் சொல்லுவான் சத்தியத்தில் இருக்கக்கூடியவங்க மற்றவங்களை வழிகேடும்பாங்க, வழிகேட்டில் உள்ளவங்க சத்தியத்தை வழிகேடுனா சொல்லுவாங்க. அப்படி சொன்னா தான் இது சொல்லணும். அப்படி எல்லாச்சும் எல்லாம் சரி அது சரி அது சரி அதுதான் உண்மையான கூட்டம்னு சொல்லிக்கிட்டு தான் இது சரியில்லை. அந்த கரு கண் காட்டி கண் சாடை காட்டி இப்படி சொல்லுவாங்களாம். தௌஹீதில் நம்ம கேட்க வேண்டாம். நீங்க நேர் ஒளிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுங்க? நீங்க என்னத்தை பின்பற்றீங்க? இப்ப தரை கானூனிக்கு கிழக்கு இவங்கெல்லாம் யார்? இந்த காலி சைட்ல அவங்ககிட்ட முஸ்லீம் 72 கூட்டமும் சொர்க்கங்கிறாங்க. அப்ப கபருக்கு சுஜூதி செய்யறாங்களுக யாமுஹியத்தீங்க அழைக்கிறாங்க, தொழுறதில்லை, ஏன்னா நோன்பு கிடையாது. அவுளியாக்களை கட்டி வச்சு வணங்குறாங்க, அறுத்து பழிகிறாங்க. இவங்க எல்லாரும் முஸ்லீம் தான். அவங்க தௌஹீத். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல யார் அல்லாஹ் இறக்கீதை கொண்டு தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள் தான் காஃபிர். அப்ப அல்லாஹ்வுடைய குர்ஆன் படி அவங்க யாரு? தெளிவா இல்லையா? இந்த எஸ்எல்டிஜிக்கும் ஏசிடிஜிக்கும் இது நடக்க போகுது. ஏன்னா ஒரு விவாதம் ஒப்பந்தம் பண்ணிக்காங்க ஜூன் 30ல். அப்ப எஸ்எல்டிஜி சொல்லுது இவங்க எல்லாரும் முஷ்ரிக்குகள். ஏன் இவங்க சூனியத்தை நம்புறாங்க? அப்ப மற்ற எல்லா அமைப்பும் சூனியத்தை நம்புறது இருக்குது. ஆனால் அதான் நாடுனாத்தான் பழிக்கும். நாமளும் சொல்றோம் இருக்குது, அதான் நாடுனாத்தான் பழிக்கும். அப்ப எஸ்எல்டிஜி சொல்லி எல்லாரும் முஷ்ரிக்க வேண்டும். அப்போ ஏசிடிஜி பார்வையில எல்லாரும் முஸ்லீம். அப்ப ஒரு முஸ்லீம முஷ்ரிக்குன்னு சொன்னா அவங்க முஷ்ரிக்கா போயிருவாங்க. அப்ப ஏசிடிஜி முஷ்ரிக்கு குர்ஆன் ஹதீஸ் வழியில ஒப்பந்தத்துல கிடைக்கிறாங்க. ஏசிடிஜியில உள்ள சகோதரர் சகோதரர் பிரதர் பிரதர் நீ எப்படி சொல்லணும் முஷ்ரிக்? அதை தாங்க தாழ என்ன தெளிவான வழிகேடு எல்லாம் ஒண்ணுதான் சத்தியம். அவ்வளவு விளங்கிக் கொள்ளணும். சத்தியத்தை கண்டுபிடிக்க எப்படின்னு கேட்டால் அந்த வகைய மட்டும்தான் அவங்க பின்பற்றுவாங்க. இதான் அடையாளம். இதை சொன்ன உடனே சில ஒரு ஆள் வந்தாரு கேட்டால் நீங்க இப்படி அடிச்சு சொல்றீங்களே நபியுடைய அந்த ஜமாத்தை போல் தானே உங்களுக்கு சொல்லலாமா? நூத்துக்கு நூறு சொல்லக்கூடாது. ஏன் அது நபி இப்ப அமீர் வித்தியாசம். அப்ப வகி வந்துச்சு, இப்ப வகி இல்ல, வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா அடிப்படை ஒண்ணு, நபியிட அந்த கொள்கை தான் இந்த ஜமாத்திர கொள்கை. அதுல வித்தியாசம் இல்ல. அவங்க சஹாபாக்கள் நபியை கண்டவங்க, நாங்க முஸ்லீம் காண இல்லை. இப்படி சில வித்தியாசம் இருக்கிறத தவிர அடிப்படை எங்கட அந்த நபியோட அடிப்படை ஒண்ணுதான். ஒரு கூட்டம் குர்ஆன் ஹதீஸ் வஹி, அதை ஏற்றா முஸ்லீம், ஏற்காட்டி ஜாஹிலியத்து, நிராகரிச்சா காஃபிர், வெளியில மன முர்த்தத். இது எந்த அமைப்பிலும் கிடையாது. வேற என்ன? سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.